அனைத்து சமயத்து மெய்பொருள் இயேசுவே, வேரங்கள் கூறிடும் கருப்பொருள் இயேசுவே, மெய்பொருள் இயேசுவே.
தேவனுடைய பாதத்தினருகே அமர்ந்து மரியாளைப் போல கர்த்தருடைய வார்த்தைகளை கவனிக்க காத்திருக்கும் உங்களுக்காக கர்த்தரை துதிக்கிறோம். இன்றைய வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
பிரியமான வேதாராய்ச்சி நேயர்களே, கடந்த நிகழ்ச்சியின் இறுதியிலே நியாயசாஸ்திரி ஒருவன், அதாவது நியாயப்பிரமாணத்திற்கு விளக்கம் கொடுக்கும் ஒருவன் இயேசு கிறிஸ்துவிடத்திலே வந்து, போதுகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு இயேசு, நியாயப்பிரமாணத்திலே நீ என்ன வாசிக்கிறாய் என்று கேட்டார். அதற்கு அவன், உன் தேவனாய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு பலத்தோடும், உன் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று சொன்னான். இயேசு அதற்கு உத்தரவாக, அப்படியே செய், அப்பொழுது பிழைப்பாய் என்றார். ஆனால் இந்த மனிதன் தன்னை நீதிமான் என்று காண்பிக்க மனதாய் இயேசுவை பார்த்து, எனக்கு பிறன் யார் என்று கேட்கிறான். கவனித்தீர்களா, முதலாவதவன் சொன்ன பதிலுக்கு இயேசு நிதானமாய் உத்தரவு சொன்னார் என்று கூறினார். நாம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு காரியம், இந்த சம்பவம் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரிக்கும் முன்னதாக நடைபெற்றது. இவ்வாறு கூறுவதனாலே நியாயப்பிரமாணத்தை ஒருவர் கடைபிடித்தால் ரட்சிப்படையலாம் என்று சொல்லலாமா? ஆம், நன்றாக கவனியுங்கள். நியாயப்பிரமாணத்தை கேட்கிறவர்கள் மட்டுமல்ல, அதன்படி செய்கிறவர்கள். நீங்கள் நியாயப்பிரமாணத்தை காத்துக்கொள்ள முடியும் என்று சொல்வீர்கள் என்றால் தேவனுடைய வார்த்தைக்கு எதிராக பேசுகிறீர்கள். ஏனென்றால் நியாயப்பிரமாணத்தினாலே யாரும் நீதிமானாக்கப்பட முடியாது என்று வேதம் கூறுகிறது. இதை குறித்து கலாத்தியர் 2:16 நாம் வாசிக்கலாம். அது மட்டுமல்ல, ரோமர் 8:3-4 நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். அது எப்படியெனில், மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கணைக்குள்ளாக தீர்த்தார். மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கே அப்படி செய்தார். அந்த நியாயசாஸ்திரி உண்மை உள்ள மனிதனாய் இருந்தால் இயேசு கேட்ட கேள்விக்கு, என் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் முழு சிந்தையோடும் அன்பு கூற பிரயாசப்படுகிறேன், ஆனால் என்னால் முடியவில்லை, அப்படியென்றால் நான் எப்படி நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள முடியும் என்று கேட்டிருக்க வேண்டும். ஆனால் அவன் தன்னை நீதிமான் என்று நினைத்தபடினாலேதான் எனக்கு பிறன் யார் என்று கேட்டான். அந்த கேள்விக்கு பதிலாகத்தான் நல்ல சமாரியனுடைய ஓமையை இயேசு சொன்னார். இது சாதாரணமான ஒரு கதையாய் தெரிகிறது, ஆனால் மிக அற்புதமான ஒன்று. இந்த ஓமையை நாம் பல சமயங்களிலே கேட்டிருக்கிறோம். இது உங்களுக்கும் ஞாபகத்திலே இருக்கும் என்று நான் நம்புகிறேன். அருமையானவர்களே, இந்த நியாயசாஸ்திரியும் ஒருவேளை ஒரு லேவியனாய் இருந்திருப்பான். லேவியரை குறித்து இயேசு சொல்லும்பொழுது இவன் உள்ளத்திலேயும் கூனி குறுகி போயிருப்பான். அவனை அவருடைய வார்த்தைகள் தனிப்பட்ட விதத்திலே தொட்டிருக்கும். 33-37 வரை நாம் பார்ப்போம் என்றால் அந்த சம்பவம் முழுமையாக அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு கல்லூரி பேராசிரியர் சொல்லும்பொழுது இந்த சம்பவத்திலே 3 விதமான வாழ்க்கை தத்துவங்களை கொண்டவர்களை நாம் பார்க்கலாம் என்று கூறினார். முதலாவதாக கள்ளன். அவனுடைய வாழ்க்கை தத்துவம் என்ன? உனக்கு இருப்பது எனக்குரியது. இது கம்யூனிச கொள்கைக்கு ஒத்தது. இரண்டாவதாக ஆசாரியனை குறித்தும் லேவியனை குறித்தும் வாசிக்கிறோம். இவர்களுடைய வாழ்க்கை தத்துவம் என்னவென்றால் எனக்குரியது எனக்குரியது மட்டுமே. இது சுயநலமான ஒரு கொள்கை. இவர்களுடைய உள்ளம் சொல்வது என்ன? இந்த உலகமே அழிந்தாலும் சரி, எனக்குரியதை நான் பெற்றுக் கொள்வேன். இது தேவனற்ற முதலாளித்துவம் என்று சொல்லலாம். மூன்றாவதாக நல்ல சமாரியன். அவனுடைய வாழ்க்கை தத்துவம் என்ன? என்னிடத்திலே என்ன இருக்கிறதோ அது உனக்கு சொந்தமானது. இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை தத்துவம். உனக்கு நான் உதவி செய்ய முடிந்ததானால் எனக்குரியது உனக்கே. சிலர் கிறிஸ்தவ பொது உடைமை என்று சொல்வார்கள். இது இரண்டுமே வெவ்வேறு வாழ்க்கை தத்துவங்கள் என்பதை உணராமல் பேசுவார்கள். இயேசு இங்கே ஒரு ஓமையை சொல்கிறார். ஒரு மனிதன் எருசலேமை விட்டு எரிகோவை நோக்கி செல்கிறான். கள்ளர் கையிலே அகப்பட்டுக் கொள்கிறான். இது மனித சமுதாயத்தின் ஒரு காட்சி. இதுதான் ஆதாமின் வம்சவழியிலே வந்த மனுக்குலம். மனுக்குலமானது எருசலேமை விட்டு, அதாவது தேவனை தேடிய இடத்தை விட்டு, சபிக்கப்பட்ட எரிகோவுக்கு நேராக போகிறது. ஆம், மனுக்குலம் விழுந்து போனது. மனுக்குலம் உதவியற்ற நிலைமையிலே, நம்பிக்கையற்ற நிலைமையிலே தன்னைத்தானே ரட்சித்துக் கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையிலே இருக்கிறது. மனிதன் இன்று பாவத்திலும் அக்கிரமத்திலும் மரித்து போயிருக்கிறான். இப்படி கள்ளர் கையிலே அகப்பட்டு விழுந்தவன் அரை உயிராய் குற்றுயிராயிருக்கிறான். கள்ளர்கள் பிசாசானவனுக்கும் ஒரு மாதிரியாயிருக்கிறார்கள். யோவான் 8:44 வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது அவன் ஆதி முதல் மனுஷ கொலைபாதகனாயிருக்கிறான் என்று பார்க்கிறோம். யோவான் 10:8 சொல்லும்பொழுது எனக்கு முன்னே வந்தவர்கள் எல்லாரும் கள்ளரும் கொள்ளைக்காரருமாயிருக்கிறார்கள் என்றார். தன்னை கைது செய்யும்படியாய் வந்த ஜனக்கூட்டத்தை பார்த்து இயேசு மத்தேயு 26:55 சொல்லும்பொழுது கள்ளனை பிடிக்க புறப்படுகிறது போல நீங்கள் பட்டயங்களையும் தடிகளையும் எடுத்துக்கொண்டு என்னை பிடிக்க வந்தீர்கள். நான் தினந்தோறும் உங்கள் நடுவிலே உட்கார்ந்து தேவாலயத்தில் உபதேசம் பண்ணிக் கொண்டிருந்தேன், அப்பொழுது நீங்கள் என்னை பிடிக்கவில்லையே என்று கேட்கிறார். பிசாசானவன் ஒரு திருடனே. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் கள்ளர்களுக்கு நடுவிலே சிலுவையிலே அடிக்கப்பட்டார். இவை எல்லாமே ஆர்வம் தரக்கூடிய காரியமாயிருக்கிறது இல்லையா? அடுத்ததாக இந்த ஊமையிலே நாம் பார்ப்பது என்ன? ஒரு ஆசாரியன் அந்த வழியே வருகிறான். இவன் சடங்காச்சாரங்களையும் மனிதனை ரட்சிக்க முடியாத சமய சடங்குகளுக்கும் ஒத்தவனாயிருக்கிறான். ஒருவர் சொல்லும்பொழுது ஆசாரியன் விலகி போனதற்கு காரணம் ஏற்கனவே கீழே கிடந்த மனிதன் கொள்ளையடிக்கப்பட்டு விட்டான் என்பதை அறிந்ததனாலே விலகி போனான் என்று கூறுகிறார். அடுத்ததாக லேவியன் ஒருவன் அங்கே வருகிறான். அவனும் பக்கமாய் விலகி போய்விட்டான். லேவியன் சட்டம் ஒழுங்கு இவற்றை குறிக்கிறவனாயிருக்கிறான். ஆனால் சமய சடங்குகளோ சட்டங்களோ எதுவுமே மனிதனை ரட்சிக்காது. இப்பொழுது அங்கே சமாரியன் வருகிறான். இந்த சமாரியன் ஒருவன் என்பது யார்? அவர்தான் இந்த ஓமையை சொல்லிக் கொண்டிருக்கிறவர். மற்ற எதுவுமே மனுஷனை ரட்சிக்க முடியாதபடி உதவி செய்யாமல் இருக்கும் பொழுதுதான் கிறிஸ்து வந்தார். அவர் உடைந்த உள்ளங்களை காயங்கட்ட முடிந்தது. குற்றுயிராய் கிடக்கிறவர்களை, பாவிகளை, காணாமல் போனவர்களை, பாவத்தில் விழுந்து போனவர்களையும் அவர் தூக்கி எடுத்து அவர்களுக்கு உதவி செய்தார். அருமையானவர்களே, இன்று வாழும் எனக்கும் உங்களுக்கும் இந்த ஓமை மிக அர்த்தம் உள்ளது. எந்த ஒரு தனி மனிதனுக்கு நீங்கள் உதவி செய்யக்கூடியவர்களா இருந்தாலும் அவனே உங்களுக்கு பிறன். அருமையானவர்களே, இன்றைக்கு உலக மக்களுக்கு இயேசு கிறிஸ்து தேவை. ஆம், நல்ல சமாரியனாகிய இயேசுவை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். உலகத்துக்கு சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும் என்பதை குறித்து அதிகமாக பேசுகிறோம். ஆனால் மக்கள் இயேசுவை அறிந்து கொள்கிறார்களா என்பதை கண்டுகொள்வதற்கு நாம் முயற்சி எடுக்கிறதில்லை. இது எப்படி இருக்கிறது என்றால், ஒரு வாலிபன் ஒரு பெண்ணை அதிகமாக நேசித்தான். ஒரு நாள் அவளுக்கு ஒரு கடிதம் எழுதினான். எவ்வளவு உயர்ந்த மலையானாலும் நான் உனக்காக அதில் ஏறுவேன். எவ்வளவு ஆழமான நதியாயிருந்தாலும் அதை நான் நீந்தி கடப்பேன். எவ்வளவு அகலமான ஒரு கடலாயிருந்தாலும் அதை தாண்டி வருவேன். தீயாய் எரியும் பாலைவனத்தையும் உனக்காக நான் கடக்க தயார் என்று எழுதியிருந்தான். பின்னாலே கடைசியிலே குறிப்பு என்று சொல்லி போட்டு, அடுத்த புதன்கிழமை மழை இல்லாமல் இருக்கும் என்றால் உன்னை பார்க்க வருவேன் என்றும் எழுதியிருந்தானாம். அருமையானவர்களே, கிறிஸ்துவுக்காக அநேகர் தங்களை அர்ப்பணித்திருக்கும் அர்ப்பணிப்பு இவ்வளவாகத்தான் இருக்கிறது. இன்றைக்கு உலகம் எப்படி இருக்கிறது என்றால், கள்ளர் கையிலேயாகப்பட்ட ஒரு மனிதனைப் போல தேவையோடு இருக்கிறது. உலகத்திற்கு தேவை கிறிஸ்து. கிறிஸ்து அமிழ்ந்து கொண்டிருக்கும் நம்மை காப்பாற்றுகிறவர் மட்டுமல்ல, எப்படி நீந்த வேண்டும் என்பதையும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறவர். சடங்காச்சாரங்களோ சமய பழக்க வழக்கங்களோ மனுக்குலம் மூழ்கிக் கொண்டிருக்கும் பொழுது அவர்களை பார்த்து, தம்பி நீ நீந்து, ஐயா நீந்துங்கள் என்று சொல்லும். ஆனால் மனிதனால் நீந்த முடியாது. சட்டத்திட்டங்களும் ஒழுங்குகளும் நீ நீந்தி விடலாம், நீ கரையேறி விடலாம் என்று சொல்லும். ஆனால் மனிதனால் தாக்கு பிடிக்க முடியாது. ஆனால் அமிழ்ந்து கொண்டிருக்கும் எந்த ஒரு பாவியையும் தூக்கி எடுக்க இயேசுவே வல்லவர், இயேசுவே நல்லவர். தொடர்ந்து லூக்கா 10:38-42 வசனங்களிலே நாம் பார்த்தால், இயேசு பெத்தானியா என்கிற கிராமத்திற்கு வருகிறார். அங்கே மார்த்தாள் எனும் ஸ்திரி அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். மரியாள் எனப்பட்ட அவளுடைய சகோதரி இயேசுவின் பாதத்திலே உட்கார்ந்து அவருடைய வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிறாள். ஆனால் மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதிலே வருத்தமடைந்து இயேசுவை பார்த்து, ஆண்டவரே, நான் தனியாக வேலை செய்கிறேனே, என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படியாக சொல்லும் என்கிறாள். ஆனால் இயேசுவோ, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுகிறாய். தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு ஈடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று சொன்னார். அருமையானவர்களே, சொல்லப்போனால் மரியாள் தன்னால் இயன்ற காரியங்கள் எல்லாவற்றையுமே செய்து முடித்துவிட்டு பின்னர் இயேசுவின் பாதத்தில் வந்து உட்கார்ந்திருக்க வேண்டும். மார்த்தாள் இயேசுவுக்கு ருசிகரமாக சமைக்க வேண்டும் என்பதற்காக பற்பலவிதமான உணவு தயாரிப்பதிலே கருத்தாயிருக்கிறாள். அதிகமான வேலைகளை செய்யும்பொழுது அதிக வருத்தம் அடைகிறாள். ஒருவேளை அவசரத்திலே பொருட்கள் அங்குமெங்குமாக உருண்டிருக்கும். என்றாலும் இயேசு மரியாள் நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று சொல்கிறார். நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருக்கிற அருமையான சகோதரனை சகோதரியே, நீங்களும் பற்பல விதமான பணிகளினாலே பதஷ்டமடைந்து சோர்வடைந்து குழப்பமடைந்து வாழ்க்கையின் ஒரு மூலையிலே எந்த திசையிலே திரும்புவது என்று தெரியாமல் திகைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உட்காருங்கள், இயேசுவின் பாதத்திலே உட்காருங்கள், அவருடைய வார்த்தைகளை வாசியுங்கள், அவர் உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறார் என்பதை அறிந்து கொள்ளும்படியாக ஆவலோடு உட்காருங்கள். உங்கள் வீட்டு வேலைகளிலேயும் அதுவே உங்களுக்கு உதவி செய்யும். நீங்கள் வீட்டை நன்றாக சுத்தமாக வைக்கிறவர்களாகவும் நன்றாக சமைக்கிறவர்களாகவும் எந்த வேலை செய்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த வேலையை சிறப்பாக செய்கிறவர்களாகவும் அது உங்களை மாற்றும். படிக்கிற அருமையான தம்பியே தங்கையே, வேத வசனத்திற்கு உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கும்பொழுது நீங்கள் படிக்க வேண்டியதை எப்படி படிக்க வேண்டும் என்று அவர் உங்களுக்கு சொல்லித் தருவார். அதிகாலையிலே ஆண்டவருடைய வசனத்திற்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கும்பொழுது அலுவலகத்திலேயும் உங்களுடைய பணிகள் எளிதானதாக மாறும். இன்னும் சிறப்பாக கவனமாக உங்கள் வாகனத்தை உங்களால் ஓட்ட முடியும். ஆம், இயேசுவின் பாதத்திலே உட்கார்ந்து அவர் என்ன சொல்கிறார் என்பதை கேட்க நேரம் எடுத்துக் கொள்ளுங்கள். லூக்கா 11 அதிகாரத்திற்குள்ளே கடந்து வருவோம். முதல் 4 வசனங்களை நாம் பார்த்தால், இங்கே அவருடைய சீடரிலே ஒருவன் இயேசுவை பார்த்து, ஆண்டவரே, யோவான் தன் சீஷருக்கு ஜெபம் பண்ண கற்றுக் கொடுத்தது போல நீரும் எங்களுக்கு போதிக்க வேண்டும் என்றான். அன்று அவர் கொடுத்த அந்த மாதிரி ஜெபத்தை தான் இன்று வரை நம்மிலே எத்தனையோ பேர் ஒவ்வொரு நாளும் ஒருவேளை பல முறை கூட சொல்கிறவர்களாக இருக்கிறோம். வேறு எந்த இடத்திலும் சொல்லப்பட்டிராத அளவு ஜெபத்தை குறித்து இந்த பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. சுவிசேஷங்களின் மற்ற பகுதியைப் போலவே இது காட்சியளித்தாலும் இது உண்மையாகவே வேறுபட்ட ஒன்று. இதை குறித்து சிலர் சொல்லும்பொழுது இது பின்னாலே சேர்க்கப்பட்டது என்று சொல்வார்கள். அது மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்துவின் ஊழிய வரிசைப்படி பார்த்தால் இது இங்கே இருக்க முடியாது என்று சொல்வார்கள். ஆனால் இது அநேக ஆழமான சத்தியங்களை கற்றுக் கொடுக்கிறதா இருக்கிறது. அருமையானவர்களே, இந்த சீஷர்கள் தங்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று கேட்டதற்கு ஒரு முக்கியமான காரணம், அவர்கள் இயேசு ஜெபித்ததை பார்த்திருக்கிறார்கள், கேட்டிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து பல சமயங்களிலே தனித்து சென்று ஜெபிப்பதை கவனித்திருக்கிறார்கள். ஒருவேளை ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி கேட்ட அந்த சீஷன் இயேசு கிறிஸ்து ஜெபிப்பதை தன்னுடைய காதுகளினாலே கவனித்திருக்க வேண்டும். எனவே இயேசுவை போல நானும் ஜெபிக்க வேண்டும் என்கிற விருப்பத்தோடு கேட்கிறான். இந்த நேரத்திலே அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து எனக்காகவும் உங்களுக்காகவும் பிதாவினிடத்திலே பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். இப்பொழுதும் நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று அவரிடத்திலே நாம் கேட்கலாம். ஆண்டவரே, எங்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தாரும் என்ற ஜெப சிந்தையோடு தொடர்ந்து கவனியுங்கள். இந்த சீஷன் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று மட்டும் கேட்கவில்லை. அவனுடைய வாஞ்சை என்னவென்றால், இயேசு கிறிஸ்து எப்படி ஜெபித்தாரோ அப்படி ஜெபிக்க விரும்பினான். இன்று அநேகர் ஜெபிக்கிறார்கள். இது ஒவ்வொரு நாளின் இறுதியிலேயும் படுக்கைக்கு செல்லும் முன்னதாக சொல்லும் வெறும் வார்த்தைகளாயிருக்கிறது. அருமையானவர்களே, ஒருவர் தன்னுடைய அனுபவத்தை குறித்து சொல்லும்பொழுது, அவர் பிறந்து வளர்ந்த வீட்டிலே ஜெபத்தை குறித்து கேள்விப்பட்டதில்லை. அவர் பள்ளியிலே இருக்கும்பொழுது சென்ற ஒரு முகாமிலே இரவு படுக்கும் முன்னதாக தங்கியிருந்த அறையிலே பொறுப்பாயிருந்தவர் எல்லாரும் படுக்கைக்கான உடைகளை அணிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு அதற்கு பிறகு ஜெபித்தாராம். எனவே அந்த சிறுவன் ஜெபிக்க வேண்டுமென்றால் படுக்க போகும்பொழுது உடுத்தும் உடைகளை அணிந்து கொள்ள வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருந்தான். அருமையானவர்களே, நாமும் ஜெபிக்க கற்றுக்கொள்வது நல்லது. ஜெபத்தை சொல்வதற்கு மட்டுமல்ல, ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். தேவனோடு கூட உறவு கொள்ள நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த சீஷனுடைய கேள்வி என்ன? ஆண்டவரே, யோவான் தன் சீஷருக்கு ஜெபம் பண்ண போதித்தது போல நீரும் எங்களுக்கு போதிக்க வேண்டும். யோவானை குறித்து வேறு எந்த இடத்திலையும் நாம் அறிந்து கொள்ள முடியாத ஒரு உண்மையை இங்கே அறிந்து கொள்கிறோம். இதுதான் இறுதியாக நாம் அவரை குறித்து சிந்திக்கும் பகுதி. இங்கே நாம் யோவான் ஸ்நானனை குறித்து பார்ப்பது என்ன? யோவானும் ஒரு ஜெபிக்கும் மனிதனாய் இருந்திருக்கிறார். அருமையானவர்களே, நம்முடைய காலத்திற்கு பிறகு நம்மை குறித்து சொல்லும்பொழுது, இவர்கள் ஜெபித்தது போல நானும் ஜெபிக்க வேண்டும் என்று நம்மை குறித்து யாராவது சொல்ல முடியுமா? தேவனுக்கென்று பெரிய காரியங்களை செய்த தேவனுடைய கரத்திலே பயன்படுத்தப்பட்ட எல்லாருமே ஜப வீரர்களாய் இருந்திருக்கிறார்கள். இன்றைக்கு வெறுமையான அநேக கிறிஸ்தவருடைய வாழ்க்கைக்கும் திருச்சபைகளின் வலிமை இழந்த சூழ்நிலைமைக்கும் காரணம் ஜபமில்லாமையே, ஜப குறைவே காரணம். ஆம் பிரியமானவர்களே, இன்று அதுதான் நம்முடைய பிரச்சனையும் கூட. இந்த ஜபத்தை இயேசு சொல்லிக் கொடுக்கும் பொழுது இது பொதுக்கூட்டங்களிலே சொல்லப்பட வேண்டும் என்று அவர் எண்ணவில்லை. இந்த ஜபத்தை குறித்து சற்றே கவனிப்போம். இதன் முதல் பகுதி ஆராதிக்கும் பகுதியாக இருக்கிறது. உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, தேவனுடைய சித்தம் பூமியிலே செய்யப்படும்படியாக ஜெபிக்கப்படுகிறது. இதன் பொருள் என்ன? தீமையான காரியங்களை குறித்து வெறுத்தும் நன்மையான காரியங்களை வாஞ்சிப்பதுமாகும். ஆம் பிரியமானவர்களே, அதுதான் உங்களுடைய வாழ்க்கையிலையும் தேவனுடைய சித்தமே செய்யப்பட வேண்டும் என்று வாஞ்சிப்பது. கருத்தை உணராமல் இந்த ஜபத்தை சொல்வதிலே எந்த பயனும் இல்லை. ஜபம் என்பது விசுவாசிகளுக்குரியது, ரட்சிக்கப்படாதவர்களுக்கு உள்ளதல்ல. ரட்சிப்பின் நிச்சயம் பெறாதவர்களுடைய ஒரே ஜபம், தேவனே பாவியாகி என்மேல் கிருபியாயிரும் என்பதுதான். கிருபை நிறைந்த ஆண்டவர் அப்படிப்பட்ட ஜபங்களுக்கும் இறங்கி செவி கொடுக்கிறார். உங்களை அவர் ரட்சிக்க வேண்டும் என்று நீங்கள் பிச்சை எடுப்பது போல கேட்க தேவையில்லை. நீங்கள் அவரண்டை வந்தால் அவர் நிச்சயம் உங்களை ரட்சிப்பார். இந்த ஜபத்தின் மற்றும் ஒரு பகுதி அனுதின தேவைகளை சந்திக்கும்படியாக கேட்கும் ஜபம். அன்றன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு இன்று தாரும். அடுத்ததாக, எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும். நாங்கள் எங்களிடத்திலே கடன்பட்ட எவனுக்கும் மன்னிக்கிறோமே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய இருதயத்தை நொறுக்கியவர்கள், நம்மை வேதனைப்படுத்திய எல்லாரையும் நாம் மன்னித்திருக்கிறோமா? ஆம், அப்படிப்பட்ட எல்லாரையும் மன்னிக்கவே தேவன் எதிர்பார்க்கிறார். எபேசியர் 4:32 சொல்லும்பொழுது, ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் ஒவ்வொருவரும் ஜப வீரர்களாய் திகழ வேண்டும். இன்றைக்கு அநேக பிரசங்கிமார் தேவையில்லை, அநேக திருச்சபைகள் தேவையில்லை, அநேக ஊழியர்கள் தேவையில்லை. எப்படி ஜபிக்க வேண்டும் என்று தெரிந்த அநேகர் நமக்கு தேவை. இந்த அதிகாரத்தோடு கூட அவர் ஜபத்தை குறித்து சொல்லி முடித்து விடுகிறதில்லை. லூக்கா ஒருவர் மாத்திரமே தொடர்ந்து வரும் ஓமையையும் எழுதியிருக்கிறார். ஜபத்தை குறித்து அது மேலும் விபரமாக சொல்கிறது. இப்பொழுது லூக்கா 11:5-7 வரை பாருங்கள். பின்னும் அவர் அவர்களை நோக்கி, உங்களில் ஒருவன் தனக்கு சிநேகிதனாயிருக்கிறவனிடத்தில் பாதி ராத்திரியிலே போய், சிநேகிதனே, என் சிநேகிதன் ஒருவன் வழி பிரயாணமாய் என்னிடத்தில் வந்திருக்கிறான், அவன் முன் வைக்கிறதற்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை, நீ 3 அப்பங்களை எனக்கு கடனாக தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். வீட்டுக்குள் இருக்கிறவன் பிரதித்திரமாக, என்னை தொந்தரவு செய்யாதே, கதவு பூட்டியாயிற்று, என் பிள்ளைகள் என்னோடே கூட படுத்திருக்கிறார்கள், நான் எழுந்திருந்து உனக்கு தரக்கூடாது என்று சொன்னான். இன்று கூட இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நம்முடைய குடும்பங்களிலேயே கூட ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. வசனம் 8 என்ன சொல்கிறது? பின்பு தனக்கு அவன் சிநேகிதனாய் இருக்கிறது நிமித்தம் எழுந்து அவனுக்கு கொடாவிட்டாலும், தன்னிடத்தில் அவன் வருந்தி கேட்கிறது நிமித்தமாவது எழுந்திருந்து அவனுக்கு தேவையானதை கொடுப்பான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இது எதிர்மறையான ஒரு ஓமை என்று சொல்லலாம். வசனங்கள் 9-10 பாருங்கள். மேலும் நான் உங்களுக்கு சொல்கிறதாவது, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக் கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். அருமையானவர்களே, தேவன் தூங்கிக் கொண்டிருக்கிறார் என்று நினைக்கிறீர்களா? நீங்கள் படுக்கும்போது அவர் நித்திரைக்கு சென்று விட்டார் என்று யோசிக்கிறீர்களா? அவரால் உங்களுக்கு உதவி செய்ய முடியாது என்று எண்ணுகிறீர்களா? அல்லது உங்களுடைய ஜபத்திற்கு பதில் கொடுக்கக்கூடாது என்று அவர் யோசித்துக் கொண்டிருக்கிறார் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? உங்களுடைய ஜபத்திற்கான பதிலை கொடுக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். உங்கள் ஜபத்திற்கு அவர் பதில் கொடுப்பார். இதைத்தான் இந்த ஓமை நமக்கு விளக்குகிறது. இது ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய ஓமை அல்ல, எதிர்மறையான ஓமை. பூட்டி கிடக்கிற பரலோகத்தின் கதவை உடைத்து நொறுக்கிக் கொண்டுதான் நீங்கள் உள்ளே போய் தேவனுடைய பிரசன்னத்திலே உங்கள் தேவையை சொல்ல வேண்டும் என்பதல்ல. உங்கள் ஜபத்தை குறித்து அவர் அக்கறை உள்ளவராயிருக்கிறார். ஏசாயா 65:24 நாம் என்ன வாசிக்கிறோம்? கவனியுங்கள். அப்பொழுது அவர்கள் கூப்பிடுகிறதற்கு முன்னே நான் மறு உத்தரவு கொடுப்பேன், அவர்கள் பேசும்போதே நான் கேட்பேன். ஆம், தேவன் உங்கள் ஜபத்தின் சத்தத்தை கேட்கவும் அதற்கு பதில் கொடுக்கவும் விரும்புகிறார். இன்றைக்கு சிலர் தேவன் தங்கள் ஜபத்தை கேட்கவும் இல்லை, பதில் கொடுக்கவும் இல்லை என்று எண்ணுகிறார்கள். ஒருவேளை அவர்கள் அவர் என்ன சொன்னாரோ அதை கவனிக்கவில்லை. ஏனென்றால் சில வேளைகளிலே தேவன் இல்லை என்றும் பதில் சொல்லுவார். நம்முடைய பிரச்சனை என்னவென்றால், தேவன் இல்லை என்று சொல்லும் பதிலை கேட்க நமக்கு விருப்பம் இல்லை. தம்முடைய பிள்ளைகளுடைய ஜபத்தை எல்லா நேரத்திலையும் அவர் கேட்கிறார், பதில் கொடுக்கிறார். ஆனால் அவர் இல்லை என்று சொல்கிறார். ஏனென்றால் நமக்கு எது சிறந்ததோ அதை குறித்து நாம் அவரிடத்திலே கேட்கவில்லை. நம்முடைய வாழ்க்கையை நாம் கவனித்து பார்ப்போம் என்றால், தேவன் நம்முடைய முக்கியமான ஜபங்களுக்கு இல்லை என்று கொடுத்த பதிலே சிறந்த பதில் என்பதை நாம் பின்னாலே கண்டிருப்போம். போதகர் ஒருவர் தன்னுடைய அனுபவத்தை குறித்து சொல்லும்பொழுது இவ்விதமாய் எழுதி வைத்திருக்கிறார். ஒரு பெரிய திருச்சபையிலே பணி செய்வதற்காக ஊழியர் தேவை என்ற அறிவிப்பை கேட்டு அவரும் விண்ணப்பித்தாராம். ஆனால் அவருடைய எல்லா காரியங்களையும் பார்த்த பின்னர், இந்த ஊழியரை தெரிந்தெடுக்கும் குழுவானது ஒன்று கூடி இவரை எடுக்கக்கூடாது என்று தீர்மானித்து விட்டார்கள். அதற்கான காரணம், அவர் ஒரு திருச்சபை அரசியல்வாதி அல்ல என்பதாகும். அந்த திருச்சபை மிக முக்கியமான ஒரு திருச்சபை. அரசியல் பண்ணுகிறவர்களைத்தான் அவர்கள் தேர்ந்தெடுப்பார்கள். ஆனால் அந்த பணி நிராகரிக்கப்பட்ட பொழுது அந்த போதகர், இவ்வளவு பெரிய ஒரு வாய்ப்பை இழந்துவிட்டேனே என்று சோர்ந்து போனார். ஏன் ஆண்டவரே எனக்கு இப்படி செய்தீர், ஏன் எனக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை என்று வருந்தினார். ஆனால் காலங்கள் கடந்த பின்னர்தான் கர்த்தர் தன்னை எவ்வளவு அற்புதமாக அந்த சூழ்நிலையிலிருந்து காத்துக்கொண்டார் என்பதை அவர் உணர்ந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினாராம். முறுமுறுத்ததை குறித்து மன்னிப்பு கேட்டார். அருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் இல்லை என்று சொல்லுகிற காரியங்களை குறித்து நீங்கள் வேதனைப்பட்டு முறுமுறுத்துக் கொண்டிருக்கிறீர்களா? உங்களுடைய நன்மைக்காகவே கர்த்தர் அதை உங்களுக்கு மறுத்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். தேடுங்கள், கேளுங்கள், தட்டுங்கள். எல்லா காரியங்களையும் கர்த்தருடைய பாதத்திலே ஜபத்திலே கொண்டு வாருங்கள். உங்களுக்கு சிறப்பான காரியத்தை அவர் தருவார். லூக்கா 11:11 வசனத்தை பாருங்கள். உங்களில் தகப்பனாயிருக்கிற ஒருவனிடத்தில் மகன் அப்பம் கேட்டால் அவனுக்கு கல்லை கொடுப்பானோ? மீனை கேட்டால் மீனுக்கு பதிலாய் பாம்பை கொடுப்பானோ? அருமையானவர்களே, கர்த்தரிடத்திலே நீங்கள் ஜபிக்க செல்லும் முன்னதாகவே உண்மையாகவே அவர் உங்கள் தகப்பனாரா என்பதை குறித்து உறுதி செய்யுங்கள். யோவான் 12:12 என்ன சொல்கிறது? அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து உங்களுக்காக மரித்து உயிரோடு எழுந்தார். அவருடைய நீதியினாலே நீங்கள் நீதிமானாக்கப்படுகிறீர்கள் என்பதை விசுவாசிக்கிறீர்களா? இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியினாலே இயேசு கிறிஸ்துவின் சரீரமாகிய திருச்சபையோடு நீங்கள் ஞான ஸ்நானம் பெறுகிறீர்கள். அப்படி என்றால் நீங்கள் தேவனிடத்திலே போய் பிதாவே என்று நீங்கள் அழைக்கலாம். எந்த ஒரு தகப்பனாவது பிள்ளைகள் மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பார்களா? அப்படி செய்வதில்லை. லூக்கா 11:13 பாருங்கள். பொல்லாதவர்களாய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரம பிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்றார். இங்கே சீஷர்கள் பரிசுத்த ஆவியானவரை கேட்கும்படியாக இயேசு கூறினார். ஆனால் அவர்கள் கேட்டதாக நாம் வேதத்திலே பார்க்க முடிகிறதில்லை. யோவான் 20:22 பார்க்கும்பொழுது இயேசுவே அவர்கள் மேல் ஊதி பரிசுத்தாவியை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். பெந்தேகோஸ்தே நாள் வரும் வரைக்கும் கூட அவர்களுக்கு பரிசுத்தாவியானவர் தேவையாயிருந்தார். பெந்தேகோஸ்தே நாளிலே அவர் பரிசுத்தாவியினாலே அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்தார். பரிசுத்த ஆவியானவரே ஒருவனை கிறிஸ்துவுக்குள் வைக்கிறார். பரிசுத்தாவியினாலே அவர்கள் நிரப்பப்பட்டார்கள். ஆம் பிரியமானவர்களே, இந்த பரிசுத்தாவியின் நிறைவை நம் எல்லாருக்கும் தேவை. 1 கொரிந்தியர் 12:13 நாம் வாசிக்கும் பொழுது, நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுயாதீனராயினும் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்திற்குள்ளாக ஞான ஸ்நானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே தாகம் தீர்க்கப்பட்டோம் என்று வாசிக்கிறோம். உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் தாகம் தீர்க்கப்பட்டவர்களாயிருக்கிறீர்களா? ஜபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நீர் எங்கள் ஜபத்திற்கு பதில் கொடுக்கிற கர்த்தராயிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். யாராவது பல காலங்களாக குறிப்பிட்ட காரியங்களுக்காக ஜபித்து நீர் என்ன பதில் சொல்கிறீர் என்பதை அறிந்து கொள்ள முடியாதவர்களாய் இருப்பார்கள் என்றால் ஆண்டவரே, உம்முடைய பதிலை கவனிக்கக்கூடிய கிருபையை அவர்களுக்கு தாரும். புரிந்து கொள்ளக்கூடிய கிருபையை நீர் தாரும். தேவையோடு இருக்கிற உடைய பிள்ளைகளுக்கு நல்ல காரியங்களை நீர் தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற யார் யாருடைய வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியானவரின் நிறைவு தேவையோ நீரே உம்முடைய தூய ஆவியானவரை அவர்களுக்கு கொடுத்து அவர்களை பலப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். பரிசுத்தாவினாலே பலப்படுத்தப்பட்டவர்களாக உமக்கு உன்னத சாட்சிகளாக திகழ நீரே அவர்களை ஆட்கொண்டு வழிநடத்த ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு இரட்சகரின் நாமத்தினாலே கேட்கிறோம் பிதாவே, ஆமேன்.
Jesus.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, டி டபிள்யூ ஆர், தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585460460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன், அவர்கள் குறுகி போவதில்லை, அவர்களை மகிமைப்படுத்துவேன், அவர்கள் சிறுமைப்படுவதில்லை. எரேமியா 30:19. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன், அவர்கள் குறுகி போவதில்லை, அவர்களை மகிமைப்படுத்துவேன், அவர்கள் சிறுமைப்படுவதில்லை. எரேமியா 30:19.